இது பெரிய அரு மருந்தாக இருக்கும். இதை போன்று நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். இப்போ உங்களுக்கெல்லாம் சில நிலைகள், வெளிநாடு நஞ்சினை அடக்கும் சக்தி பெற்றது, விஷத்தை தனக்குள் உடலாக்கி நல்ல நிலையை அது வெளிப்படுத்துகின்றது. அதன் புழுக்கை எடுத்து நல்ல காய வைத்து லேசான நிலைகள் அந்த ஆவி வரும் மாதிரி ரொம்ப கொதிகள் ஆகாதபடி அந்த வெப்பம் அதிலிருந்து ஒரு ஆவி வரும்போது அதை நுகர்ந்து பாருங்கள். அப்போ உங்கள் உடலுக்குள் சுவாசித்து அதை செல்லப்படும் போது நீங்கள் மருந்து சாப்பிடுவது போன்ற அந்த விஷத்தை இது ஒடுக்கும் வல்லமை பெறுகின்றது. இது இரத்த நாணங்களில் செல்லப்படும் போது பிபி ஆனாலும் கேன்சர் ஆனாலும் கடும் நோயானாலும் இதை போல இரத்த அடர்ந்து இறுதி வாயில்களில் அடைப்பானாலும் இதை போல கூட கொஞ்ச நேரம் சுவாசித்து பழகும். அதை எடுத்து இந்த தியானத்தை எடுத்து இந்த மகிழ்ச்சி நாள் சக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கிட்டு இது சுவாசித்து என் இரத்த நாணங்களிலே கலந்து எனக்குள் தீமைகள் அகன்று எனக்கு அருசக்தி பெற வேண்டும் என்று எந்த நோயும் இது நீங்க வேண்டும் என்று எண்ணி அது சுவாசிக்கும். ஆத்மா நோய் உள்ளவர்கள் நிறைய பேர் உண்டு. இதையெல்லாம் பூர்வப்பாத பரம்பரையா வந்தது. இப்ப சக்கரை சத்தும் பரம்பரமையா வந்தது. பிறந்த குழந்தைக்கு சக்கரை சத்து இருக்குங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதுக்கு இப்ப 4 வயசு 3 வயசுல இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் தாய் வழியில் வருகின்றது. இது இருக்கிறவர்களும் காசு இருக்கிறவர்களும் போடுறோம், காசு இல்லாத விட்டுறோம். அது போனவர் போல ஐயோ இந்த மாதிரி எடுத்தானே போயிட்டான்னு சொல்றோம். அந்த உணர்வு இவங்க உடல் எடுத்து இன்னும் கொஞ்சம் அரிக்க மாட்டேன். ஆக குறைக்க வழி இல்லை. ஆக நான் கோயிலுக்கு சென்றேன், அதை சென்றேன், இந்த பாவத்தை போக்க சில இதுகளையும் சொன்ன. ஆக காசை கொடுத்து போட்டு பாவத்தை போக்குவோம் என்ற இந்த நிலையில் தான் இருக்கின்றது. ஆக இதையெல்லாம் நம் வளர்ச்சிக்கு உகந்ததல்ல. ஆக வளர்ச்சி பெற்ற அருஞ்ஞானி உணர்வை நமக்குள் நுகர்ந்து பழக வேண்டும். எப்படி உயிரினங்களில் தன்னை காட்டும் வலுகொண்ட உணர்வுகளை நுகர்ந்து நுகர்ந்து அதனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள இந்த உணர்வு வளர்ச்சி கொண்ட பின் அதன் உடலே புகுந்து அதன் உணர்வின் தன்மை மாறுபட்டு வருகின்றதோ, இதை போல மனிதனின் வாழ்க்கையில் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி அவர்கள் சென்ற பாதையில் நாம் எடுத்து இந்த உணர்வினை வளர்த்து கொண்டது என்றால், இதன் வழிகொண்டு நாம் அடுத்த அவன் ஈர்ப்பு வட்டத்தில் சென்று உணர்வை ஒளியாக்க மாற்றிவிட்டு 10வது நிலை என்ற முழுமை அடைகின்றோம். ஆகதான் வைகுண்ட ஏகாதேசி என்று விரதமும் அதே சமயத்தில் ஏகாந்த நிலைகள் பெறும் தகுதி அங்கே வருகின்றது. ஆக மனிதனான பின் ஏகாந்தம் அகந்த அண்டத்தில் எத்தகைய நஞ்சு வந்தாலும் ஒளியாக மாற்றிடும் திறன் பெறுகின்றது. இது மனிதனான பின் தான் இது முழுமை அடைகின்றது. இதான் விநாயகர் தத்துவத்தில் ஆதி மூலம் என்பது பல கோடி சரீரங்களை கடந்து மனிதனாக உருவாக்கிய பின் முழு முதற் கடவு இந்த உணர்வின் தன்மை ஒன்றை உருவாக்கும் திறன் பெற்று இதான் 6வது அறிவால் பிரம்மாவை சிறப்பிடித்தான். நாம் உருவாக்கும் திறன் நமக்குள் உண்டு. ஆக நம் உணர்வு எண்ணங்களுக்குள் இது அடங்கியுள்ளது. அதான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன். சிறப்பிடித்தான் இந்த 6வது அறிவுக்குள் இது உண்டு அப்படிங்கிறதுதான் பிரம்மாவையே சிறப்பிடித்தான் என்று இப்ப பாருங்க. முருகன் பிரம்மாவை சிறப்பிடித்தான், அவனுக்கு வசமை எவரும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்படித்தான் பேச நாம் கற்றுள்ளோம். நாம் 6வது அறிவுக்குள் இது உண்டு. ஆகவே நாம் எதனையுமே உருவாக்கும் திறன் உண்டு. பகமையை மாற்றவும் முடியும். ஆக வேதனையும் உருவாக்க முடியும். வேதனைப்படுத்தும் போது வேதனையான உணர்வு எடுத்து அது உருவாக்கினால் வேதனையான செயலை செயல்படுத்தும் வந்தது. இன்றைக்கு பார்த்து கொண்டால் இந்த கொள்ளையடி போதும் அணுகுண்டு அதை வந்து குண்டுகளை வைத்து ஒருத்தர் கொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றான். இந்த உணர்வின் தன்மை உருவாக்குகின்றான், அதன் வழியில் செயல்படுகின்றான், அடுத்தவரை கொல்லவும் செய்கின்றான். ஆக இந்த உணர்வு கொல்ல வேண்டும் என்று உணரும் போது அவனை கொல்லுகின்றான். அதே உணர்வு இவனுக்கும் கொல்ல வேண்டுமென்ற நல்ல உணர்வு மனித உணர்வையும் கொல்லுகின்றது என்று அவன் மறந்து விடுகின்றான். ஆகவே ஒருவர் கொண்டு விடலாம் என்றாலும் இவனை எண்ணியது இவன் உடலுக்குள் பலருடைய உணர்வுகள் இவன் கொண்ட உணர்ப்பு அனைத்தும் ராட்சச உணர்வாக இவனை கொள்ளுகின்றது. ஆக இவன் கொண்ட பின் இவன் ஒவ்வொரு நொடியிலும் இறந்தான் என்றால் மனிதனே அல்லாத நிறைகள் பூச்சிகளிலும் மிக கடினமான பூச்சியாக உணவுக்காக ரொம்ப அவசரப்பட்டு அந்த நிலைகள் தேடும் நிலைகள் வருகின்றது. ஆக உணவு உட்கொள்ளவே நரக வேதனைப்படும் நிலையே வருகின்றது. ஆக இதை போன்ற நிலையை தான் பெறுவன் இந்த மனித உடல் விட்ட சென்றத்தையும் அவன் நரக ரோகத்தை தான் சந்திக்க முடியும். ஆகவே சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கின்றான். நாம் எதை நினைவு கொண்டு அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பதிவாக்கின்றோமோ நமக்குள் அது குழந்தையாக உருவாகின்றது. அந்த எந்த வேதனை பற்றி நமக்குள் உருவாக்கின்றோமோ அதன் உணர்வு தொடர்ந்து அதே குணத்தை நாம் வளர்த்தோம் என்றால் இந்த உணர்வுகள் நமக்குள் அதிகமான நிலைகள் வளரப்படும் போது நல்ல குணங்கள் இழந்து விடுகின்றன. நல்லதை வளர்ப்பதற்கு பதில் எருமை எப்படி தன் சிந்தனையற்ற நிலை வருகின்றதோ, நல்லதை வளர்ப்பதற்கு பதில் நாம் அசுர குணங்களில் தன் அது உணர்வு எடுக்கும் போது யமன் எது மேல வாருகிறான், எருமை மீது. நம்முடைய எண்ணம் சிந்தனையற்ற நிலை வரப்படும் போது எதிர் வரிசையாக அவனை கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் என்று உணர்வு எடுத்தமோ, இந்த உணர்வின் தன்மையை கொல்லும் உணர்வு வருகின்றது. நமக்குள் அதே கொல்லும் உணர்வு இங்க வந்த பின், இந்த உடலை விட்டு சென்ற பின் அதிலே நீ போய் அனுபவித்து பார் என்று இந்த உணர்வின் தனை கொண்டு, இவன் கொண்டுட வேண்டும் என்ற உணர்வின் தனை கொண்ட இன்னொரு உடலில் புகுத்தி, அவன் எதை எண்ணினானோ அதன் வழிப்படி கொன்று பூசிக்கும் உணர்வு கொண்ட உடலில் புகுத்து, நீ கொன்று பூசி ஒன்று கிடைக்கவில்லை என்றால் நீ வாடு. ஆக நரகலோட்டிடம் புலி மற்றொன்றை கொன்று சாப்பிடுகின்றது. அப்போதுதான் தனக்கு வீரியம் என்று இருப்பினும் ஒரு சமயம் குருநாதர் கார்க்கின்றான். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், எவ்வளவு பெரிய வீரியம் கொண்டாலும் ஊர்ந்து செல்லும் பாம்பு. நான் சொல்லப்படும் இதெல்லாம் காற்றார். நீ மச்சத்தை எடுத்துட்டு வாடாங்கிறாரு, போறேன். போகும் பாதையில் போயிட்டு வந்தவொடனே துடி வந்தது எனக்கு தெரியாது, இந்த பாம்பு இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் போயிட்டு வர போகும்போது மனிதன் வாசனை கண்டப்பன் சுரண்டு சுரண்ட உடனே செட்டைக்குள் மறைந்த பாம்பு காலை பிடிச்சது. காலை பிடிச்ச உடனே அது நாடு இப்படி எடுத்த உடனே ஜர்ன்னு கொண்டு போதான் அந்த பிடிச்ச உடனே இழுத்து, அந்த இழுத்தவொடனே உள்ளுக்கு அப்படியே போடும். போன உடனே இதை தையாத்தக்கான்னு குதிச்சு பாக்கு. அதுக்குள்ளுக்கு இந்த உடம்புக்குள்ள அந்த பாம்பு உள்ளுக்கு சுத்தி சுத்தி நல்ல பிரி மாதிரி போட்டு இருக்குன்னா மூச்சு தணறது. இது எத்தனை பேரை அடிச்சு சாப்பிடுறது. இது உணவுக்காக இது வேட்டையாடுது, அது உணவுக்காக வேட்டையாடுது. ஆனா பாம்பு இது நைசா இது பிடிச்சி ஒழுங்கிடுது. அப்புறம் நான் இந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உணவுக்காக இது பண்ணாலும் இந்த வீரிய உணர்கள் இந்த விஷத்துக்குள் எப்படி ஒழுங்கு, அது உணர்வுகள் தசைகள் எப்படி கரையுது. கொஞ்ச நேரத்துக்குள்ள பார்த்தானே வெறும் எலும்புதான் இருக்கு, தசை காணும் விழுங்கிருச்சு அப்படி சூப்பை ஆகுது. அப்புறம் இது பண்ண உடனே அந்த திமிரெல்லாம் முடிஞ்சது, இந்த காலம் எனக்கு அந்த பருவம் பார்த்து விரிக்குது. அப்படியே கொண்டு போய் விட்ட உடனே அது அப்படியே கதி அது கொஞ்சம் கொஞ்சமா கரையும் போடு, அவ்வளவு பெரிய தலை உள்ளுக்கு போகும். பாய் சிறுசு புலியோட தலை பெருசு அப்படி கொண்டு விட்டோம்னா அப்படியே உள்ளுக்கு போகும். போக 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 கரையும், கரைஞ்சிருச்சுன்னா அந்த தசைகள் கரைஞ்சவொடனே எடை குறையும். அப்புறம் உள்ளுக்கு போயிடுச்சு அப்படின்னா அப்படியே மரத்துல போய் சுத்தி அப்படியே எலும்பெல்லாம் முறிக்குது. இதனுடைய சக்திகள் இப்படி அந்த இயற்கை நீதிகள் இது வலுகொண்டாலும் இந்த பாம்பிடம் எத்தனை கோடி சரீரங்களை கொண்டு தின்னது எல்லாம் பண்ணது எத்தனை நிமிஷப்பட்டது இதுகிட்ட சிக்கி இதுவும் அவசரப்படும். ஆக இதுக்குள் வந்து இதனுடைய நிலைகள் இது பாம்பா பிறக்கும், இதன் வழியில் இது இன்னொன்றை கொண்டு திங்குது. இப்படி பரிணாம வளர்ச்சி பல நரக வேதனை அனுபவித்துதான் உணவுக்காக போராடி வருது. உணவுக்காக வேண்டிதான் நாடு நலமா இருக்க வேண்டும் அடுத்த நாட்டை அடிக்கிறான். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் இந்த பருவத்தில் இந்த பூமியின் நிலைகளும் மாறுபடும் நிலை வந்துவிட்டது. மனிதன் இந்த விஞ்ஞான அறிவால் கண்ட உண்மைகள் மனிதனை காக்கும் நிலையற்று மனிதன் அழிக்கும் உணர்வை வந்துவிட்டது. ஆக அவன் அவனை விஞ்ஞானி அவனை காக்கும் நிலையற்று இழந்து விட்டான். ஆகவே விஞ்ஞான நிலைகள் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்கின்றோம். பக்தி மார்க்கத்திலும் நாம் யாரோ செய்வார் எவரோ செய்வார் என்றுதான் நாம் இருக்கின்றோம். நாம் எண்ணி இது நமது உயிர் உருவாக்குகின்றது, உணர்வும் வழி வழி நடத்துகின்றது என்ற நிலையில் இருக்கின்றோம். இந்த வாழ்க்கையில் வெறுப்பு வெறுப்பு கோபம் என்ற நிலையை பரிவாக்கின்றோம். அதுவே நினைப்படுத்தும் போது அந்த வழியில் பகைமைகளை வளர்த்துக் கொள்கிறோம், பகைமையான உணர்வு அணுக்களை நமக்குள் வளர்த்துக் கொள்கின்றோம். ஆக மனிதன் என்ற நிலையை சீர்குலைக்க நிலைக்கு மாறுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்குள் இல்லாததை அடிக்கடி உபதேசத்தின் வாயிலாக எமது குருநாதர் எப்படி அகசின் உணர்வு அப்படி பெற்ற நிலையை அவன் தாய்க்கரோடு பெற்றதையும் அவன் வளர்ச்சி நிலையும் நுகரச் செய்து பின் அவன் துருவனான நிலை கொண்டு துருவ மகிழ்ச்சியான நிலை கொண்டு துருவ நட்சத்திரமான நிலையை எனக்கு உணர்த்தினார். அது வரிசைப்படித்தான் இதன் நிலைவர் முந்தி உங்களை சூரியனை வணங்கும்படி சொன்னேன். ஆக இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்துக்கு இந்த உணர்வு விஷத்தன்மையில் மற்றது நிலை என்று சொன்னேன். பின் இது வர 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 இதன் உணர்வின் தன்மை உங்களுக்கு சுருங்க இந்த மனிதனுக்கு உணர்வு ஒளியாக மாறிய நிலைகளை இப்போது கடைசி நிலையை உங்களுக்குள் எடுத்து சொல்லுகின்றேன். இன்று சூரியனும் நஞ்சாகும் நிலை மாறிவிட்டது. இப்ப நீங்க சூரியனை உற்று பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அவன் பல்பு பீஸ் ஆகிற மாதிரி கரண்டின் தன்மை அதிகரிக்கும், நம்ம உணர்வுகளும் பீஸ் ஆகிவிடும். அந்த அளவுக்கு சூரியனை நெருங்கி கொண்டு இருக்கும் போது நீங்க அதை எடுக்க வேண்டாம்ங்கிறதுக்காக வேண்டிதான் முதல்ல அந்த சூரியனின் இயக்க நிலைகளை சொல்லி வருவதற்காக சொன்னது. பின் அதனை வென்றவன் உணர்வை உங்களை நுகரச் செய்வது அகற்றின் தாய் கருவளை பெற்றதும் அவனுடைய வாழ்க்கையில் துருவனானதும் துருவ மகிழ்ச்சியானதும் துருவ நட்சத்திரமானதும் அவனின்றி சென்றவர் புகுந்தோர் உணர்வு அவன் ஈர்ப்பு ஓட்டத்தில் வளர்ந்தவர். ஆக இது வேகா நிலை பெற்றவர். அந்த நிலை பெற செய்வதற்கு உங்களில் இந்த பதிவை செய்கின்றேன். இது எண்ணும் போது உங்களுக்கு கிடைக்கும்படியும் செய்கின்றேன். நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றதும் உங்களை தான் நான் தியானம் பண்ணேன். குருநாதர் காட்டிய வழியில் உங்களுக்கு இந்த அரும்பெரு சக்தி பெறணும். உங்களை அறியாத இருவர்கள் நீங்க வேண்டும். அந்த மெய்ப்பொருட்கான சக்தி பெற வேண்டும் என்று உங்களுக்குள் உங்களை பிரார்த்திக்கின்றேன். அப்படி உங்களை பிரார்த்திக்கிற நேரத்தில் என்ன செய்யறீங்க? இந்த கஷ்டத்தான் சொல்லுறீங்க. அது அருள் பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் என்று என்ன கொஞ்ச பேர். ஆனா கஷ்டம்னு சொல்லி என்றவங்க யாரானவர்கள் இத்தனையும் நான் அனுப்பும் போது இதை நான் அழிச்சு ஜீரணிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பினேன். இந்த போராட்டம் ராத்திரிகள்லாம் இந்த போராட்டம் தான் எனக்கு தூக்கம் இல்லை, தூங்குறதில்லை. ஏனென்றால் குறுகிய காலம் வருது. குருநாதர் எனக்கு பொறுப்பப்படுத்தார். அந்த நிலையை உங்களுக்கு செய்து நீங்கள்லாம் உயர்ந்த நிலை வந்தா நானும் அந்த ஒளியின் உணர்வை பெறேன். வழக்க முடிகின்ற உடல்ல இதே போல நீங்கள் சொல்லுவது ஒருத்தர் கேட்ட உடனே அவங்க கஷ்டங்களை நீங்குது. இந்த உணர்வு அவர்களும் அடைகின்றார்கள். நீங்க பத்து பேர்கிட்ட சொல்லும் போது இதே மாதிரி ஏதாவது அனுப்பிட்டாங்க, சொல்லான் மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெறணும், என் உடல்ல படணும், என் ஜீவாத்மா பெறணும் அப்படின்னு சொல்லி போட்டு கஷ்டத்தை கேட்டோம்னா மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும், நோயெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி நான் சக்தி நீங்க ஏங்குங்க, நீங்க நல்லா இருப்பாங்கன்னு ஒரு வார்த்தையை விட்டு விடணும். எண்ணி எடுக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனா அவங்க உணர்வு நமக்குள்ள வராம பாதுகாத்துக்கணும். இல்லைன்னா நீங்க இறக்குமா சொன்னீங்கன்னா அவங்க உணர்வு நமக்கு ஊடிடுவிடுது, நல்ல குணத்தை அழிச்சு விடுது. அது செயலற்றதா மாத்துது. நாம் நுகர்ந்தறிய உதவும், ஆனால் அந்த உணர்வு நமக்குள் வராது, தடுத்து பழக வேண்டும். ஆகவேதான் இது காலத்துறவு தியானத்தில் உங்களை அடிக்கடி நினைவுபடுத்துவதும் இது உங்களுக்கு வளர்க்க செய்வதும் இந்த நினைப்படுறது தான். மௌன விரதத்துக்கு வரப்படும் போதும் நீங்கள்லாம் இதுல ரொம்ப தயாராகிக்கணும். இப்ப நாம் அதிகமா பேசாததுக்கு நாம் அந்த மௌன விரத காலத்துல எழுதுற அந்த நூல்களை எழுதுறத நீங்க படிங்க. படிச்சு நீங்க ஒவ்வொருத்தருமா வந்து அன்னைக்கு தினத்துல ஒரு நோய் இருக்குன்னா மகிழ்ச்சினா சக்தி நான் தரணும், என் நோய் எல்லாம் நீங்கணும், மகிழ்ச்சினா சக்தி நலம் பெற வேண்டும் என்று எந்த நோய் இருக்குதோ உங்களுக்கு சக்கர சத்து உள்ளவங்க ஏறிங்க. மகிழ்ச்சியா சக்தி நான் தரணும், என் சக்கர சத்து நீங்க அந்த அரும்பெரும் சக்தி என் ரத்தனங்களை கிடைக்கணும், நான் நல்லா இருக்கணும் நீங்க சொல்லுங்க. அந்த உணர்வை அவங்க கேட்கப்படும் போது அவங்க உடல்ல அது வித்தியாசமான நிலைகள் மாறுவதையும் அவங்கல இருந்து மாற்றம் அடைகிறதும் பாக்கணும். இப்படி நீங்க அந்த பிராக்டிக்கல் வரணுங்கிறதுக்காக வேண்டிதான் அவங்களும் அதே மாதிரி திரும்பி இந்த மாதிரி சொல்லி அந்த உணர்வு எடுத்த உடனே அந்த பழக்கத்துக்கு வரணும். அப்போ நான் உங்களுக்காக வேண்டி பெறக்கூடிய நிலைகளை உங்களை நான் தியானிக்கிறேன். ஆக அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்று அது ஏன்னா வந்தவொடனே எனக்கு நோயா இருக்குங்க அதா இருக்குங்கன்னு இதைத்தான் கேட்கறாங்க. வேற எடுக்க வேண்டிய விட்டு அவங்க கிட்ட உணர்வு தான், நாம என்ன சொன்னாலும் திரும்பி அதைத்தான் சொல்றாங்க. அதனால இந்த உணர்வுகளை மாற்றி நீங்க அந்த வரக்கூடிய அந்த நோய்களை மாற்றணும். ஒரு ஆவி நிலை வந்தாலும் மகிழ்ச்சி சக்தி அவங்க உடல்ல படர்ந்து அந்த ஆவி நிலையும் பிறவிலா நிலை அடையணும். இந்த உடலுக்குள்ள இந்த நன்மை செய்யணும் அப்படின்னு அந்த உணர்வுகளை தோற்றுவீங்க. ஏன்னா அது இந்த பத்து மாசத்துக்கும் ஆறு மாசத்துக்கும் இதே மாதிரி தொடர்கொண்டு அங்க வர்றவங்களுக்கு நீங்க உங்க வாக்குனால நல்லதாக்க பழக்கணும். அந்த பிராக்டிகல் உருவாக்கணுங்கிறது சாமி எனக்கு ஒண்ணும் செய்யலைங்கிறது இல்லை. அங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த அருள்வாக்குகளை உங்களுக்குள் பரிசியும் உங்க எண்ணத்தின் வலு கொண்டு தீமையில் அகற்றும் வல்லமை நீங்க எல்லாரும் பெறணும். ஒருவன் மட்டும் நாம் செய்ய முடியாது. அந்த நிலையை உருவாக்கணுங்கிறதுக்காக இப்ப நம்ம அந்த ஓரத்துல கட்டிடத்துல கட்ட சொல்லியிருக்கிறேன். அங்கேயே இருந்துட்டு உங்களுக்கு அவங்க தியானம் பண்றேன். உரிய நேரத்துல எனக்கு கிடைச்சதை எழுதுறேன். அது எழுதி கொடுத்தா நான் பேசுறது பதில் நீங்க பேசுங்க. நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அல்லது ஒரு அரை மணி நேரம் அந்த புத்துருவ தியானம் முடிஞ்ச உடனே பேசுறேன். வந்த உடனே ஏதோ நாலு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கும் அந்த கணவன் மனைவியோட வர்றவங்களுக்கு இந்த அருள் சக்தி ரெண்டு பேர் பெறணுங்கிறதுக்காண்டி சில இதுகளை செய்யறோம். இது ஆயுள் மெம்பரா அதுல சேர்ந்துக்கிறவங்களுக்கும் அது தொடர் வரிசையா வர்றதுக்கும் இந்த நினைவாற்றல தொடர்ந்து பெருக்கிக் கொள்றதுக்கும் அது ஒரு வழி வகிக்கணும். இல்லாமல் வர்றோம் கேட்டு போறோம் போயிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, அதுக்கு எதுவும் ஆதாரம் கொடுக்கலையேங்கிறாங்க. இந்த மாதிரி ஆதார தொடர்களை வச்சு உங்களுக்கு அந்த நினைவாற்றலை பெருக்கி நாளை வரும் விஞ்ஞான உலகிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்றதுக்குண்டான நிலைகள் வரணும். இதே போல சில இதெல்லாம் ஒரு அற்புதங்கள் உங்களால செய்யப்பட முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்கு வரும். நீங்க சொல்லி நல்லா இப்போ உங்களுக்குள்ள உடனே சந்தோஷம் வருது. நல்லதை உருவாக்கும் நிலை உங்களுக்குள்ள அந்த அணுக்கள் வளரும். இது ஒவ்வொருத்தரும் இந்த நிலையை தயாராகணும். நீங்கள் தயாரானாதான் உங்க மூச்சலைகள் காத்திலே படரும். இப்போ இந்த உணர்வுகள் இந்த ஏங்கி எடுக்கிறதுக்கு நாம் எல்லாரும் இந்த உயர்ந்த நிலைகள் எடுத்து வெளிப்படுவது காத்திலே மிதக்கும். அப்போ ஒருவருக்கு சொல்லி இந்த மாதிரி எடுங்கன்னு சொன்னா அந்த உணர்வு இங்கே உங்களுக்குள் சமைச்சு இருந்தா தான் அது கிடைக்கும். ஏனென்றால் அரு ஞானிகள் உணர்வுகள் அது மிக கடினமானது. அந்த உணர்வை நாம் எடுத்து நீங்கள் பெற வேண்டும் என்று பதித்து இந்த உணர்வை நம்முடன் தொடர்கொண்டனாலே இதன் வழியில் எடுக்க வைக்கணும். இப்படி ஒரு பழக்கங்கள் வரணும். இப்படி நாம் பழகிவிட்டால் நாளை வரும் நஞ்சிலிருந்து மீண்டலாம். சகோதர உணர்வுகளை நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். குறைகளை கூறும் நிலையை அடியோடு விட்டு பழகும், அதை நீக்கிவிடும். ஆக குறைகள் கூறுவதை யாரும் குறை கூற வேண்டும் என்று செய்யவில்லை. சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் அவர்கள் திசை திருப்புகின்றது. அதிலிருந்து விடுபெற வேண்டும். மருந்து ஞானி உணர்வுகள் அவுக்குள் பெற வேண்டும். அருளாற்றல் அவர்கள் பெற வேண்டும். மெய்ப்பொருக்கான நிலைகள் வளர வேண்டும் என்ற நாம் உடனே உடனே அதை பக்குவப்படுத்தி நாம் குரு காட்டி அருள்வழி நாம் இப்படி சொல்வது நாம் நல்லது, நம்ம அறியாமல் நிலைகளிலிருந்து நாம் ஈடுபட வேண்டும் என்ற உணர்வினை நீங்க எண்ணி சொல்லுங்க. கேட்பவருக்கு சொல்லுங்க, கேட்காதவருக்கு சொல்ல வேண்டாம். இவன் பெரிய மனுஷமா நம்ம புத்தி சொல்ல வேண்டான். இதுல ஒரு உணர்வுகள் வந்துவிடும். இதை போன்ற நிலைகள் மனதில் எண்ணினால் அவங்க பகமை உணர்வு நமக்குள் அவர்கள் செய்யும் குறைகளை நமக்குள் சொல்லாத தடுக்கும். அந்த குறையின் உணர்வு ஒரு தரம் பதிவாயிட்டால் மீண்டும் நாலு தரம் சொன்னால் அந்த குறை வளர்த்த உணர்வுகள் நமக்குள் வந்து அது அணுக்காக தேவை தெரியும். நம்மளே குறை உணர்வாக வளரும். அந்த குறை உணர்வுகள் நமக்குள் அதிகமாக்கிவிட்டால் நமக்குள் அந்த நோயின் தன்மையை வளர தொடங்கிவிடும். இதை போன்ற விபத்துகளிலிருந்து நாம் தப்புதல் வேண்டும். ஏனென்றால் மனிதனின் வாழ்க்கையும் குறுகிய காலமே வாழ்கின்றோம். இதற்குள் நிறைந்த என்றும் அகண்ட அந்தத்தின் நிலை என்றும் வாடா நிலைகள் கொண்டு ஏகாந்த நிலை கொண்டு இது வளர்தல் வேண்டும். இதற்காண்டிதான் ஞானிகள் ஒவ்வொரு நிமிடமும் ஆலயங்களை நற்பண்புகளை வளர்த்து எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்று ஆலய பண்புகளை வளர்த்தார். இப்ப ஆலயங்களை போய் தனக்குதான் கேட்கிறாங்க, எனக்கு தொல்லை தெரித்தான் என்று வேதனையில் தான் வளர்க்க முடிகின்றதே தவிர ஆலயத்தின் பண்புகளை நாம் உணரவில்லை. நமக்குள் மனிதனாக உருவாக்கிய நல்ல குணங்களை இப்போது சந்தர்ப்பத்தால் அந்த நல்ல குணங்கள் மடியதிலிருந்து மீளே நாம் எப்படி ஆலயங்கள் எண்ணுதல் வேண்டும், இந்த ஆலயம் வருவதெல்லாம் நலம் பெற வேண்டும் என்று ஞானியர்கள் வகுத்து கொடுத்த நிலைகளை மாற்றிவிட்டோம். அரசர்கள் காக்கிய நிலைகளை விந்து வைத்து அரசனுக்காக போராடிய உணர்வுகளும் அந்த மந்திரங்களை சொல்லி இந்த உணர்வின் தன்மை நாம் வளர்க்கப்படும் போது இறந்த பின் அந்த மந்திரத்தால் அவர் கைவல்யப்படுத்திக் கொள்வார். இப்போ முந்தைய அரசன் கைவல்யமானோம் என்று அதன் வழிவந்த மந்திரவாதி கைவல்யை சிக்குகின்றோம். அவன் ஆட்சி படைக்கும் பொம்மையாக தான் மாறுகின்றோம். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மீளுதல் வேண்டும். ஏனென்றால் இந்த உணர்வு சேர்த்துக் கொண்ட ஒலியின் நிலை கொண்டு கவர்ந்து கொள்ளுகின்றான். ஒரு நோயென்று வேதனைப்படும் போது ஒரு மனிதன் அந்த நோயின் உணர்வு எண்ணத்தால் பதிவாக்கிக் கொண்டான். அவன் மடிந்த பின் அதன் வழி இந்த உடலுக்குள் அந்த நோயை உருவாக்கி இங்கே இவனை வீழ்த்தும் நிலை வருகின்றது. இதே போலதான் மந்திர வழி கேட்டுணர்ந்த தெய்வம் என்ற நிலையில் வரப்படும் போது அதன் வழி கொண்டு இவன் பிழப்பை நடத்துகின்றான். ஆனால் இவனுடைய கதியும் அறியதான். இந்த மந்திரத்தில் இவன் இறந்த பின் அழுத்து சீக்கிய பின் இவன் மந்திரத்தால் ஒன்றை ஜெபித்தான் என்றால் அடுத்த மந்திரத்தால் இன்னொரு உடலுக்குள் இதே போல கடும் தீவையை தான் விளைவிப்பான். அவன் உடலில் தீங்கின்றி விளைந்து சாகாக்கலையாக மாறிக்கொண்டேதான் இருக்கும். வேகாநிலை என்ற நிலையும் உயிர் எதிரியும் வேவதில்லை. ஆகவே வேகாநிலை என்ற நிலையும் எதனை எடுத்தாலும் நமக்கு இந்த நஞ்சினை வென்றிட வேண்டும். நஞ்சை கலந்தால் இந்த உணர்வின் தன்மை நெருப்பில் இட்டால் நஞ்சி வென்று விடுகின்றது. இதே போல அருளியின் உணர்வுக்குள் இந்த நஞ்சின் இயக்க சக்தியை கருத்திடல் வேண்டும். இதை வழித்தொடர்ந்து நாம் நடந்துட வேண்டும். இந்த நிலையை நீங்க பெற வேண்டும். அடுத்து நாம் இந்த துருவ தியானத்தின் நிலைய முக்கியத்துவத்தை கணவனும் மனைவியும் அவசியம் எடுத்தாகும். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, கணவன் இல்லை என்று இல்லை என்று யாரும் நினைக்க வேண்டாம். உங்களுடைய உணர்வுகள் அங்கே உண்டு. அந்த ஆன்மாவில் நீங்க சேர்க்கப்படும் போது இன்று நாம் இந்த தியான வழியில் வந்த ஆன்மாக்களை சப்தரிஷ மண்டலத்தோடு இணைத்து விட்டோம். அந்த உணர்வின் தன்மை கொண்டு அவர் ஒளியின் சரீரமானால் அந்த அருவொழி எங்குக்குள் பட்டு இருளை நீக்கி ஒளியின் சரீரம் பெற வேண்டும். எங்கள் குழந்தைகளுக்கு இருளகற்றி மெய்ப்பொருள் காணும் உணர்வுகள் அங்கு அவர் படர்த்த வேண்டும் என்ற இந்த உணர்வுகளை நாம் வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். ஒவ்வொரு நொடியிலும் இன்று காற்று நச்சுத்தன்மையாக மாறிக்கொண்டிருக்கும் நேரத்தில் விஞ்ஞான அறிவால் விஷத்தன்மைகள் பரவுகின்றது. மனிதனுக்கும் மனிதன் அழித்திடும் உணர்வுகள் அதிகமாக பரவுகின்றது. மனிதனுக்கும் மனிதன் பதிவு செய்த நிலைகள் இதுவும் இந்த உணர்வு நுகர்ந்த பின் நம்மை எரியாமலே நம்மை கொலையாளியாக மாற்றுகின்றது. அசுர குணங்களை வளர்க்கின்றது. தவறு செய்யும் அலைக்கே அழைத்து செல்லுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும். ஆக இதை எப்படி கடவுளின் அவதாரத்தில் வராகன் சாக்கடையை படர்ந்து அதற்குள் மறைந்த நல்ல மருந்தினை நல்ல அது நல்ல சக்தியினை சுவாசித்து தீமையை வென்றிடும் உணர்வு பெற்று தீமையை வென்றிடும் உணர்வு வளர்ந்து அந்த உயிர் வழிவந்த பின் மனிதனாக உருவாக்குகின்றது. மனிதனாக உருவாக்கிய பின் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்த நஞ்சினை மாற்றுகின்றது. உடலிருந்து வரக்கூடிய மனத்தின் தன்மை கொண்டு எதனை நாம் கண்டாலும் சமப்படுத்தும் நிலை வருகின்றது. பரசுராம் என்ற நிலையை சமப்படுத்தும் நிலை வருகின்றது. ஆகதான் இதை தெளிவாக நமக்குள் அருள் ஞானிகள் காட்டிய உணர்வினை நாம் தெளிவாக எடுத்து மக்களுக்கு நமது காவிய தொகுப்புகளை எடுத்து சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாம் ஆசையில் திகழ்கின்றன. எந்த ஆசையும் தன்னை எடுத்துக்கொண்டாரோ அதன் நிலையில்தான் செல்லுகின்றது. ஆகையினால் நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் அந்த உணர்வை திரும்ப திரும்ப எண்ணும் போது அந்த உணர்வு நமக்குள் விளைகின்றது. ஒருவரை குறைகளை காணும் போது குறையின் வளர்கின்றது. அதே மாதிரி நமக்குள் அது வளர வேண்டும் என்றால் துருவத்தில் நான் பெற்ற சக்திகளை நண்பர்களுக்கு எடுத்துச் சொல்ல அந்த உணர்வை கேட்க வைக்கும், அந்த உணர்வு நமக்குள் வளர்த்துக் கொள்ளவும், நாம் சொல்லாக வெளிப்படும் உணர்வுகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொள்ளவும், கேட்டொரு உணர்வு பதிவாகும், அவன் நினைவரும் போது அந்த உணர்வை நான் நுகரும்படி செய்தல் வேண்டும். ஏனென்றால் நமக்கு உருவான உணர்வின் தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நான் இதெல்லாம் ரெண்டு பேர் இருந்தாலும் மூணு பேர் இருந்தாலும் நான் சொல்லிக்கிட்டே இருவேன். ஏனென்றால் ரெண்டு மூணு பேருக்கு பதிவு செய்தாலும் இந்த உணர்வின் தன்மை அவருக்குள் வளர்த்து அவர்கள் சொல்லால் சொல்லும் போது இங்கே காற்றிலே பெருகி உள்ள நிலைகள் கொண்டு அவர்கள் எடுக்க உதவும், அவர்கள் காக்க உதவும். அதனால்தான் இந்த உடலின் நிலைகள் அருண்ஞானி உணர்வை எனக்குள் வளர்த்து கொண்டே உள்ளேன். எல்லாரும் பெற வேண்டும் என்று இல்லை. அதனால் அடுத்த இந்த ஆறு மாதத்திற்குள் இந்த பதிவை செய்யப்போகின்றேன். ஒவ்வொருத்தரும் ஒரு மாசத்துல ரெண்டு நாளோ மூணு நாளோ வந்து தங்கலாம். இதே போல இங்கே காலை துருவ தியானத்தில் கலந்து கொண்டு இந்த அருஞானத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு பல பிணிகளை போக்கும் ஆற்றலை பெற்று அந்த பணிகளை போக்கிடும் அருள் உணர்வு உங்களுக்குள் பெற்று ஆக அருளின் உணர்வு உங்களுக்குள் வளர்த்திடும் நிலை பெற வேண்டும். நமக்கு எந்த செல்வம் நமக்கு சொந்தமாக்குவதில்லை. அருஞானத்தை நமக்கு சொந்தமாகிவிட்டால் இருளை வென்று ஒளியின் உணர்வாக உருவாக்கும் தன்மை பெறுகின்ற அறிவை நாம் சொந்தமாக்க இந்த மனித வாழ்க்கையை நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் இந்த உடலும் சொந்தமாவதில்லை. இந்த உடலால் சம்பாதித்த செல்வம் நின்றதில்லை. ஆக கோடி கோடி செல்வம் கெட்டாலும் பல ஆயிரம் பேரை கொண்டு குவித்து சுகமாக வாழ்வேன் என்றாலும் அந்த அரசனும் இன்று இருந்ததில்லை. அவன் பேய்மனமாக சென்றான். அவனோர்களும் பேய்மனமாக மாறியது. அவனின் ஆசை பின்பற்றி அனைவரும் அவன் வழியிலே சென்று மதம் என்ற வெறிகொண்டு மனிதனை மனிதனை அழித்துக் கொண்டு கொண்டு குவித்து அதை கொண்டு மகிழும் நிலையை இன்று உருவாக்கிவிட்டது. ஆக அரசன் கண்ட நிலையை இன்று உருவானது. அதன் உணர்வு கொண்டு கொண்டு குவிக்கும் நிலையும் உருவானது. மதம் என்ற பெயரால் அவன் உருவாக்கினான். அதே மதத்தின் அடிப்படையை இன்றும் நஞ்சு கொண்ட கலந்த கொண்ட உணர்வு கொண்டு இதனுடைய நிலைகள் மதத்துக்கும் இனமென்று இனம் இழந்தவழ்தான். தன் இனமே பெரிதென்று மற்ற இனத்தை பழித்து பேசினான். ஆக பழிவீக்கும் உணர்வுகளை இங்கே வளர்ந்தது. மனிதனுக்கு மனிதனை உருகொலையச் செய்யும் நிலையும் சிந்தித்து வாழும் நிலையில் செயலிழந்து சிந்தனையற்ற செயலாகவே நாம் வாழ்ந்து சிந்தனையற்ற செயலை நாம் நுகரும் போது நஞ்சு என்ற உணர்வுக்கொண்டு நமக்கு வளர்த்து ஆக நஞ்சின் உணவாக உட்கொள்ளும். ஆக நமக்குள் நஞ்சின் செயலாக்கங்களையும் நமக்குள் செயல்படும் தன்மையும் நமக்குள் நஞ்சை வளர்த்திடும் நிலையும் ஆக நஞ்சு கொண்ட உணர்வை வளர்த்திடும் நிலையும் நமக்குள் வளர்கின்றது. இது போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மீழ்தல் வேண்டும் என்பதற்கு எமது குரு அருள் உமக்குள் பதிவு செய்து நமது குரு என்ற நிலையில் நாம் வாழ்தல் வேண்டும். குரு எமது குருவாக இருந்தால் இந்த உணர்வின் தன்மை நீங்கள் நுகர்ந்தறிந்து அந்த உணர்வின் வழி சேர்ந்தால் நமது குரு என்று நமக்குள் ஒன்று சேர்ந்து வாழும் நிலையும் ஆக சாமியின் குரு என்ற நிலையில் பிரித்து ஆக அருளின் தன்மை கொண்டு நமது குரு என்ற நிலையில் நாம் எல்லாம் ஒன்றி வாழ்தல் வேண்டும். இந்த உணர்வின் தன்மை கொண்டு உலக மக்கள் நஞ்சிலிருந்து விடுபட வேண்டும், அருஞானம் பெறுதல் வேண்டும் என்ற உணர்வை தியானத்தை நாம் கலந்து கொள்ள வேண்டும். பகமை கொண்ட உணர்வுகள் இங்கு வரணும். அந்த பகமை கொண்ட உணர்வை நமக்குள் வளராது தடுக்க அருளின் உணர்வு நமக்குள் பெற்று உலக மக்கள் அருஞானத்தை பெற்றுதல் வேண்டும். இந்த புவியின் நிலைகள் அருஞானம் வளர்த்திடும் புவியாக வாழ வேண்டும். அருஞானிகள் பிறந்த புவியில் அருளின் சுடர்கள் எண்ணி இந்த எல்லையில் இந்தியா என்ற எல்லையை எண்ணும் போதெல்லாம் அதன் நிலைகளிலிருந்து மனிதன் மனம் மாறி அருளி சுடராக மாறும் நிலை வர வேண்டும். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று ஓதினான். இன்றும் ஓதிக்கொண்டே உள்ளோம். ஆக தென்னாட்டில் தோன்றி அகசென்றான். ஆக அந்த உணர்வின் தன்மை இந்த அண்டத்தின் நிலைகள் கொண்டு அவன் பிண்டத்துக்கு ஒளியாக மாற்றி இன்றும் ஒளியின் சரீரமாக தகழ்ந்து கொண்டிருப்போம். எந்நாட்டவரும் அதை பின்பற்றி அதன் வழியிலே வரலாம். என்னாடு உன்னாடு என்ற நிலை இல்லாது எந்நாட்டவரும் அவன் வழியிலே சென்றன் என்றால் அருளின் சுடராக மனிதன் என்ற முழுமையாகி இந்த உடலை வச்சு அகண்டத்தின் இன்றும் ஏகாந்த நிலை என்று நாம் ஏகாந்த வாழ்க்கை வாழும் உணர்வை காட்டி அருள்வழியில் நாம் திகழ்தல் வேண்டும். ஆக இந்த வாழ்க்கையில் யார் எதை எவ்வகையில் நாம் குறைகள் காணினும் நாம் தியான வழி அன்பர்கள் குறையை நமக்குள் வளர்த்தினார்கள். அருளி நமக்குள் பெருக வேண்டும் என்று உடனே செலுத்தி குறை கண்டோர் உணர்வுகள் அவர்களும் மகிழ்ச்சியின் அருள் உணர்வு பெற வேண்டும். தெளிந்திடும் மன வேண்டும். தெரிந்தறிந்து தெளிந்த நிலைகள் அவர்கள் வாழும் அந்த திறம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வை கலந்து உங்களுக்குள் உருவாக்கிவிட்டால் இந்த பகமை உணர்வுகள் மாறும். இதை போல உணர்வின் தன்மை வெளிப்படுத்தும் உணர்வுகள் வரப்படும் போதும் ஒரு காலம் அவருக்குள் இருக்கும் போது அவரும் தவறை இந்த நம்மை பற்றி எண்ணிக்கும் போது அந்த சிந்தனை அவர் சிந்திக்கும் செயலும் நிலையும் அவருக்குள் மாற்றி அமைக்கும் திறன் பெற வேண்டும். ஆகவே மனிதன் நாம் நமக்குள் இந்த ஒளியின் தன்மை பெறப்படும் போது ஒரு வெளிச்சத்தை காட்டினால் பொருள் தெரிகின்றது. ஒரு சமயம் அங்கே பார்க்கும் போது பல அடைப்பின் உணர்வின் தன்மை கொண்டு அடைத்திருந்தாலும் நம்மை ஏளனப்படுத்தினாலும் இந்த பரிந்த நிலைகள் ஒரு சமயம் அவனுக்குள் இந்த ஒளியின் தன்மை பெறும் தகுதி வரும். நாம் சொன்னோர் உணர்வுகளை நினைவில் வரும். அவன் அறியாத இருளை அகற்றும் தலை பெருகும் தன்னோர். ஆக மூடனாயிருந்த வால்மீகி அவன் வாழ்க்கையில் அவன் அசுரனாக இருந்தான், கொலைகாரனாக இருந்தான், கொள்ளைக்காரனாக இருந்தான், தவறு செய்வனாக இருந்தான், தவறு செய்தே வாழ்வனாக இருந்தான், தவறின் வாழ்க்கையை வாழ்வென்ற நிலைகள் இருந்தான். இரக்கமற்ற அரக்க குணம் கொண்டு வாழ்ந்த வால்மீகி அவன் வாழ்க்கையை பச்சி அவனுக்கு உபதேசித்தது. ஆக இரு பச்சி கூடி குழாவி கொண்டிருந்தது. அதை இவனுடைய செயலாக்கங்களில் அது ஒன்றை வீழ்த்தினான், துடி துடித்தது. மகிழ்ந்து வாழ்ந்த அந்த இரு பச்சிகளும் அது துடி துடித்து வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒன்றை அம்பை கொண்டு ஏவியத்தில் காக்கப்பட்ட நிலையில் துடிக்கின்றது. ஆனால் இவன் மகிழ்ந்து கொண்டு இவன் அருகிலே தன் பைகளில் எடுத்து போட்டு இருந்தான். இது மறைந்து விடுகின்றது. இவனும் கூடி குழாவிய நிலையில் இது மறைந்த பின் அவன் பையில் இருப்பதை உற்று பார்த்தது. இவனை சுழர்கின்றது, மரத்தில் தாழ்கின்றது. இவன் கண்ணை உற்று பார்க்கின்றது. இவனும் அதை குறிவைத்து தாக்கி உணர்வை ஏறுகின்றான். ஆனால் அவனுடைய உணர்வுகள் விளைந்தது. கண்வெளி வருவதை, உணவின் தன்மை இவன் வெளிப்படுவதை இவனுடைய கண்ணும் அந்த பச்சையை உற்று பார்க்கின்றது. அந்த உணர்வின் தன்மையை கூர்மையாக பார்க்கின்றான். அந்த குருவி இவன் உடலுக்குள் பதிவாக்கின்றது. அது பாச உணர்வு வெளிப்படுகின்றது. சூரியன் காந்த உணர்வுகள் கவர்கின்றது, அலைகளாக மாறுகின்றது. இந்த அலையின் தொடர் வரிசையில் இவன் குன்று குவைக்கும் உணர்வை இவனுக்குள் எண்ணம் வலுகருகின்றது. இது பாசத்தின் உணர்கொண்டு துடிக்கும் உணர்கொண்டு பாசத்தால் இது துடிக்கின்றது. உணர்வின் அலைகளில் பரப்புகின்றது. இவன் கண்ணை உற்று பார்க்கின்றது. அவன் குறிவைத்து தாக்கும் போது இந்த உணர்வுகள் அவன் திரைமறைவாகி தாக்கும் நிலை தடுமாறுகின்றான். கைகளில் சோறு வடைகின்றான். ஆனால் இந்த உணர்வின் தன்மை கதறுகின்றது, பதறுகின்றது. பாசத்துடன் அந்த பாச உணர்வு இங்கே செலுத்துகின்றது. இவன் மனிதனானாலும் தன் முரடனானாலும் கொலைகரானாலும் கொள்ளைக்காரனானாலும் இவன் தன் குழந்தை என்றால் பாசத்தை செலுத்துவான். ஆக தன் மனைவிக்கு இப்போ நிலை வந்தால் பாசத்தை செலுத்துவான். இதை போன்ற உணர்கொண்டு அதனுடைய பாச உணர்வுகள் இவன் கண்ணுகளை பதிவு செய்து இவனுக்குள் மறைந்திருந்த பாச உணர்வை உண்டுகின்றது. அந்த உணர்வின் செயலாக்கங்களை அவன் அறிவாக மாற்றுகின்றது. ஆனால் இவன் இவனின் கூறு தன்மைகள் அங்கே இறக்கமும் பாசத்தால் வரும்போது துடிக்கும் உணர்வு உணர்த்த செய்கின்றது. உணர்வின் தன்மை கொண்டு தாக்கும் நிலையை இழக்கின்றான். அதை உற்று பார்த்த உணர்கொண்டு அது அறிவு ஊட்டியது என்று சொல்லும் போதுதான் அதான் நாராயணன். இன்று திரேதா யுகத்தில் சீதா ராமனாக பிறக்கப் போகிறான் என்ற காரியை சொன்னது. காரணம் அதன் உடனே மகிழ்ச்சியின் தன்மையும் பாச உணர்வும் வளர்த்திடும் வன்மையும் தன்னை காத்திடும் உணர்கொண்டு அது வெளியிட்ட உணர்வுகளை சூரியனின் காந்த புலன் கவர்கின்றது. ஆக வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையில் இருந்தாலும் இதன் சுவையின் சத்தை காந்தம் எடுத்து அதை வைக்கும் போது சீதா லட்சுமியாக மாறுகின்றது. ஆனால் அவன் அங்கே சொல்லுகின்றான், சீதா ராமனாக நாராயணன் திரேதா யுகத்தில் தோன்றப் போகின்றான் என்ற நிலையில் இந்த சுவையின் தன்மையை இவன் நுகர்ந்தபின் இந்த உணர்வின் உணர்ச்சிகள் இந்த சூரியன் கவர்ந்து கொண்டதும் இவனை அறிவாக அன்று அகசில் கண்ட உணர்வு இந்த புவியில் கலந்து உணர்ந்ததை தீமை நஞ்சை என்ற உணர்வு உணர்ந்து நஞ்சை வென்றிடும் உணர்வு பெற்று ஒரு ஜீவனின் அணுக்களும் ஒவ்வொரு அணுவின் தன்மையும் ஒவ்வொரு பச்சைகளின் ரூபங்களும் அதன் உணர்வின் ஆற்றலும் என்ற நிலையில் அவனுக்கும் அணுக்களின் இயக்கத்தை கண்டுணர்ந்த உணர்வு மனிதனின் உடலில் விளைந்ததை இவன் உடலிருந்து வெளிப்பட்ட உணர்வினை இதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்திருப்பதை இவன் இந்த நிலையில் சந்தர்ப்பத்தால் அந்த பாச உணர்வை நுகர்கின்றான்.